சரி, அடுத்து இந்த சிவஞான போதம் அந்த பெயருக்கு என்ன பொருள்? சிவஞான போதம் அந்த தலைப்பு அதனுடைய பொருள் என்ன? சிவம் என்ற ஒரு சொல் இருக்கிறது, ஞானம் என்ற ஒரு சொல் இருக்கிறது, போதம் என்ற சொல் இருக்கிறது. மூன்று சொற்கள் சிவம், சைவ சமயம் தன்னுடைய முழுமுதற் கடவுளை சிவம் என்ற பெயராலே அழைக்கிறது. முழு முதல் கடவுள், ஏன் அந்த பெயர் முழு முதல் கடவுள் என்றால், சில கடவுளர் ஒன்றிரண்டிலே முதன்மை உடையவராக இருப்பார்கள். இப்ப படைத்தல் கடவுள் பிரம்மா படைத்தலுக்கு படைத்த தொழிலே முதன்மை உடையவன், திருமால் காத்தல் தொழிலே முதன்மை உடையவர், உருத்திரன் அழித்தற் கடவுள் அழித்தல் தொழிலே முதன்மை உடையவன். ஆனால் முழு முதல் என்றால் என்ன பொருள்? எல்லா தொழிலையும் செய்யவல்ல முதன்மை உடையவன்தான் எல்லா கடவுளருக்கும் மேலான தலைவன். எனவே சிவபெருமான் ஒன்று இரண்டில் அல்ல, எல்லா தொழிலிலும் முதன்மை உடையவன். அதனாலே முழு முதல் கடவுள் என்கிறோம். சிவம் என்ற சிறப்பு பெயராலே குறிப்பிடுகிறோம். சிவம் அந்த சொல்லுக்கு என்ன பொருள்? சிவம் என்றால் செம்மை, செம்மை என்ற அடிப்படையிலே சிவம். செம்பொருள் என்று திருக்குறள் குறிப்பிடுகிறது. செம்பொருள் இறைவனை, செம்பொருள் காண்பது அறிவு, சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பது அறிவு, பிறப்பு என்னும் பேதமை நீங்க சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பது அறிவு என்று சொல்லுகிறார். செம்பொருள் அந்த செம்மை என்றால் சிறிதும் மாறுபடாத தன்மை, என்றைக்கும் ஒரு தன்மையோடு இருப்பது, மாற்றமில்லாமல் எக்காலத்திலும் மாறுபடாமல் என்றைக்கும் ஒரு தன்மையாக இருக்கிற தன்மைதான் செம்மை. நம்முடைய தமிழ் மொழியை எப்படி சொல்லுகிறோம்? செந்தமிழ் என்கிறோமே, அது எதனாலே? செந்தமிழ் காலங்காலமாக இந்த தமிழ் மொழி பேசப்பட்டாலும் இன்றைக்கும் மாறாமல் தன்னுடைய தன்மையை இழக்காமல் பேச்சு வழக்கிலும் எழுத்து வழக்கிலும் வழங்குகிறதே, அதனாலே அது செம்மையான மொழி, உயர்தனி செம்மொழி என்றெல்லாம் சொல்லுகிறோம். எனவே செம்மை என்றால் மாறுபடாத தன்மை. எனவே சிவம் என்பது அத்தகைய அப்படிப்பட்ட பொருள். அப்படியானால் மற்ற இரண்டு பொருள்கள் சிவத்தை தவிர உயிர்கள் மாறுபடாத பொருள்களா? உயிர்கள் அதான் பிறப்பு இறப்பிலே கிடந்து உழன்று எவ்வளவு வேதனைப்படுகின்ற உயிர்கள். எனவே உயிர்கள் செம்மை உடையவை அல்ல, இறைவனை போன்றவை அல்ல. இறைவன் ஒருவன்தான் பிறவா பிறவாயாக்கை பெரியோன், பெம்மான் முருகன் பிறவான் இறைவான். சைவ சமயம் ஒன்றுதான் கடவுளுக்கு இந்த இலக்கணத்தை சொல்லுகிறது. இறைவனுக்கு பிறப்பு என்பது கிடையாது, அதுதான் இறைவனுக்குரிய தனிச்சிறப்பு. உயிர்கள் பிறப்புக்கு உட்பட்டவை. பாசத்தை பற்றி சொல்ல வேண்டாம். எனவே இந்த முப்பொருள்களிலே செம்பொருளாக விளங்குவது சிவம். அத்தகைய சிவபெருமான். அடுத்து சிவ ஞானம். சைவ சமயத்தினுடைய குறிக்கோள் உயிர்கள் அந்த செம்பொருளாகிய இறைவனை அடைய வேண்டும் என்பதுதான் சைவ சமயத்தினுடைய முடிவான குறிக்கோள். இறைவனை அடைதல், இறைவனுடைய தாளைச் சேர்தல். சிவத்தை போதிக்கின்ற நூல், இறைவனை உணர்வதற்கு வழிகாட்டுகிற நூல், இது தலைப்பினுடைய பொருள். சிவஞான போதம் இதை இயற்றியவர், இதை அருளியவர் யாரு? மெய்கண்டார். மெய்கண்டார் அவர் பெயரே ஒரு காரணப் பெயர் தான், அம்மா அப்பா வைத்த பெயர் அல்ல, சிறப்பு பெயர், அவருக்கு அமைந்த சிறப்பு பெயர் மெய்கண்டார்.
என்ன பொருள் மெய்கண்டார் என்றால் மெய்யை மெய்ப்பொருளாகிய இறைவனை அனுபவமாக கண்டவர் மெய் கண்டார். அவருடைய இயற்பெயர் பெற்றோர் வைத்த பெயர் என்ன? சுவேதவன பெருமாள். ஏன் அந்த பேர் வைத்தார்கள்? ஆமா, அந்த சுவேதம் என்றால் வெண்மை, சுவேதம் என்றால் வடமொழி சொல்லுக்கு வெண்மை, வனம் என்றால் காடு, சுவேதவனம் வெண்காடு, திருவெண்காடு. அந்த திருவெண்காடு எங்க இருக்கிறது? சோழ நாட்டுல பூம்புகாருக்கு பக்கத்துல இருக்கிறது. பூம்புகாருக்கு பக்கத்துல ஒரு 4-5 கல் தொலைவில் இருக்கிறது. பட்டினத்தார் பிறந்த ஊர் திருவெண்காடு. பட்டினத்தார் அங்கேதான் பிறந்திருக்கிறார். அவருடைய பெற்றோர்கள் எந்த ஊரு? பெற்றோர்களுக்கு ஊர் எது? மெய்கண்டாருடைய பெற்றோர்களுக்கு பெண்ணாகடம். பெண்ணாகடம் இந்த பெற்றோர்களுக்கு அந்த சுருக்கமாக சொல்லியே உங்களுக்கு தெரிந்த கதைதான், நினைவூட்டுகிறேன். பெற்றோர்களுக்கு நெடுங்காலமாக குழந்தை இல்லை. உடனே குடும்ப குலகுருவாகிய சகலாகம பண்டிதர் அவரிடம் போய் முறையிட்ட போது, அவர் திருமுறைகளிலே கயிறு தாழ்த்தி பார்த்தபோது எந்த பதிகம் வந்தது? ஞானசம்பந்த பெருமானுடைய திருவெண்காட்டு பதிகம். தெரியும், யாருக்காவது தெரியுமா? வெண்காட்டு முக்குள நீர் தோய் வினையார். அந்த முக்குள நீரிலே தோய்கின்ற நீராடுகின்ற வினையார், அந்த தொழிலை செய்கிறவர்கள் முக்குள நீர் தோய் வினையார் அவர்தம்மை தோயாவாம் தீவினை, அவர்களை தீவினை தீண்டாது என்று பாடிய ஞானசம்பந்த பெருமானுடைய பதிகத்திலே நம்பிக்கை வைத்து பெற்றோர்கள் அந்த திருவெண்காட்டு தலத்திலே போய் வழிபாடு செய்து அதன் பயனாக ஞானசம்பந்த பெருமானுடைய அருளாலே பிறந்தவர் தான் மெய்கண்டார். எனவே அவரை போலவே, ஞானசம்பந்தரை போலவே மெய்கண்டாரன் குழந்தை பருவத்திலேயே ஞானம் பெற்று விட்டார். புறச்சந்தானம் அகச்சந்தானம். சந்தானம்னு என்ன அர்த்தம்? பரம்பரை. என்ன பரம்பரை? ஆசிரியர் மாணவர் பரம்பரை. மாணவர் பரம்பரை சந்தானம். அகச்சந்தானம் என்பவர்கள் கைலாயத்தில் இருக்கின்ற அந்த 4 மாணாக்கர்கள், இறைவனுடைய 4 மாணாக்கர்கள். நந்தி பெருமான், அடுத்து யாரு? சனற்குமார முனிவர், சத்திய ஞான தரிசனிகள், அடுத்து 4வதாக பரஞ்சோதி முனிவர். இதுதான் அந்த அகச்சந்தான பரம்பரை. அந்த பரஞ்சோதி முனிவர் கைலாயத்தில் இருந்து வான் வழியாக செல்கிற போது இந்த குழந்தை மெய்கண்டார் பெருமாள் விளையாடி கொண்டிருக்கின்ற போது அவருடைய பக்குவ நிலையை உணர்ந்து இறங்கி வந்து அந்த சிவஞானத்தை அவருக்கு போதித்து நூலாக ஏற்றுமாறு சொல்லி செல்லுகிறார். எனவே அந்த அவருக்கு மெய்கண்டார் என்ற தீட்சா நாமத்தையும் கொடுக்கிறார் பரஞ்சோதி முனிவர். ஏன் அந்த பெயரை கொடுத்தார்? அவருடைய ஆசிரியர் சத்திய ஞான தரிசனிகள், சத்தியத்தை அவர் தரிசித்தவர் அவருடைய ஆசிரியர், அதே பெயரை மெய்கண்டார், சத்தியத்தை தரிசித்தவர் என்ற தன்னுடைய ஆசிரியருடைய பெயரையே இந்த குழந்தைக்கு, ஞான குழந்தைக்கு சூட்டிச் சென்றார். எனவே மெய்கண்டார். எனவே மெய்கண்டாருடைய வழியிலேதான் பின்னாலே சாத்திர நூல்கள் எல்லாம் தோன்றுகின்றன. அதனாலே சாத்திர நூல்களுக்கு என்ன பேரு? மெய்கண்ட நூல்கள். மெய்கண்டாரை முதலாக கொண்டு வளர்ந்த அந்த சாத்திர நூல்கள் மெய்கண்ட நூல்கள். அந்த குழந்தை பருவத்திலேயே அந்த ஞானாசிரியராக விளங்கி பல பக்குவ மாணாக்கர்களுக்கு உபதேசம் செய்து ஆட்கொள்ளுகிறார். இவருடைய பெருமையை கேள்விப்பட்ட சகலாகம பண்டிதர், அவருடைய குலகுரு சகலாகம பண்டிதர், அவர் ஊர் துறையூர். அந்த துறையூரிலே வாழ்ந்த சகலாகம பண்டிதர் இந்த குழந்தையை போய் பார்க்க வேண்டும் என்று விரும்பி இங்கே எங்கே வருகிறார்? எந்த ஊருக்கு வந்தார்? குழந்தை எங்கே வளர்கிறது? திருவெண்ணை நல்லூர். ஏன் அங்கே வளர்கிறது? அவருடைய தாய் மாமன், அம்மாவோடு கூட பிறந்த தாய் மாமனார் தான் அம்மாவையும் இந்த குழந்தையையும் கூட்டி வந்து திருவெண்ணை நல்லூரிலே வளர்க்கிறார், தன்னுடைய வீட்டிலே. எனவே பிறந்தது வேறு ஊராக இருந்தாலும் வளர்ந்தது திருவெண்ணை நல்லூரிலே. எனவே திருவெண்ணை நல்லூருக்கு வருகிறார் சகலாகம பண்டிதர். இங்கே இந்த மெய்கண்டார் அமர்ந்து எதிரே உள்ள சீடர்களுக்கு சிவஞான போதத்தை உணர்த்தி கொண்டிருக்கிறார். எத்தனாவது சூத்திரத்தை? நாலாவது நுற்பாம், ஆணவ மலத்தை பற்றி கூறுகிற நாலாவது நுற்பம். அந்த நிலையிலே எதிரே போய் நிற்கிறார் சகலாகம பண்டிதர். சகல ஆகமங்களையும் கரைத்து குடித்தவர், ஆக கல்வி செருக்கோடு நிற்கிறார் சகலாகம பண்டிதர். கல்வி தலை நிமிர்ந்து இந்த குழந்தைய அலட்சியம் ஆகிறார், இந்த குழந்தைக்கு என்ன தெரியும் என்று இவர் கேள்வி கேட்கிறார் மெய்கண்டாரிடம். ஆணவ மலம் என்றால் என்ன என்று அவரிடமே கேட்டார் சகலாகம பண்டிதர். அவர் இவரை ஏறெடுத்து பார்த்தார், உச்சி முதல் உள்ளங்கால் வரை தன்னுடைய திரு கண்ணாலே ஒரு பார்வை பார்த்தார், பேசவில்லை. பார்த்த அளவிலே அந்த சகலாகம பண்டிதருடைய ஆணவமெல்லாம் செருக்கெல்லாம் அப்போதே அகன்று விட்டது. அந்த நெருப்பு பட்டவுடனே அந்த பஞ்சு எப்படி பற்றி எரிகிறதோ அதே போல அவரிடமிருந்து ஆணவ மலம் முற்றிலும் அகல. அப்போதுதான் சகலாகம பண்டிதருக்கு இந்த குழந்தை சிவபெருமானே, இறைவன் தான், சிவபெருமான் தான் தன் எதிரே இந்த வடிவத்தில் இருக்கிறார் என்ற உண்மை அப்போதே புலப்பட்டது. அப்படியே அடியற்ற மரம் போல் அவருடைய பாதத்திலே விழுந்து இறஞ்சுகிறார். அவரை ஆட்கொண்டு அவருக்கு அருள் நந்தி சிவம் என்ற தீட்சா நாமத்தை வழங்குகிறார். அருள் நந்தி சிவம். பிறகு அந்த மெய்கண்டாருடைய கட்டளைப்படி அருள் நந்தி சிவம் சிவஞான போத கருத்துக்களை விளக்கி விரித்து சிவஞான சித்தியார் என்ற ஒரு பெருநூலை, சாத்திர நூலை இயற்றுகிறார் அருள் நந்தி சிவம். மெய்கண்டாருக்கு பலமானவர்கள், அவர்களிலே இவர் தலையானவர். அருள்நந்தி சிவன் தான் கலைமானாக்கர். அவருக்கு அடுத்தபடியாக சொல்லக்கூடியவர் மனவாசகம் கடந்தார். மனவாசகம் கடந்தார், இதுவும் அவருடைய இயற்பெயர் அல்ல, தீட்சை பெயர் தான். இந்த தொடர் எங்கேயாவது வந்திருக்கிறதா? மனவாசகம், அது சரி. எந்த திருமுறையில வருது இந்த தொடர்? திருவாசகத்துல வருகிறது. திருவாசகத்திலே வருகிற ஒரு அருமையான தொடர் மனவாசகம் கடந்தான் என்று இறைவனை மாணிக்க வாசகம் சொல்லுகிறார், என்னை மத்தோன் மத்தனாக்கி. எனவே அந்த பெயரை உடையவர் அவர். அடுத்த ஒரு மாணாக்கர், அவர் உண்மை விளக்கம் என்ற ஒரு சாத்திர நூலை செய்திருக்கிறார். பிறகு மெய்கண்டாருக்கு பின்னாலே அவருடைய வழியிலே அடுத்து பரம்பரை அருள்நந்தி சிவம் ஞானாசிரியராகிறார். மெய்கண்டாருக்கு அடுத்து அருள்நந்தி சிவம், அவர் செய்த நூல் சிவஞான சித்தியார். இன்னொரு நூலும் செய்திருக்கிறார், இருபா இருபது. இருபா இருபது அதுவும் அருள்நந்தி சிவம் செய்த இன்னொரு நூல். எனவே அருள்நந்தி சிவம் இரண்டு நூல்களை இயற்றியிருக்கிறார், மனவாசகம் கடந்தார் ஒரே நூல். அவருடைய ஊர் திருவதிகை, திருவதிகை மனவாசகம் கடந்தார். பிறகு அருள்நந்தி சிவம் மூன்றாவதாக அவருடைய மாணாக்கர் மறைஞான சம்பந்தர். மறைஞான சம்பந்தர் அவர் நூல் ஒன்றும் செய்யவில்லை. எனவே மெய்கண்டார், அடுத்து அருள்நந்தி சிவம், மூன்றாவது மறைஞான சம்பந்தர். இவர் தில்லையிலே வாழ்ந்தவர், தில்லை சிதம்பரத்துல மறைஞான சம்பந்தர். அந்த தில்லையிலே சிதம்பரம் கோயிலிலே தீட்சிதராக இருந்தவர் உமாபதி சிவம். உமாபதி சிவம் அவரை ஆட்கொள்ளுகிறார் மறைஞான சம்பந்தர். அந்த கதையெல்லாம் இங்க சொல்ல நேரம் இல்லை. உமாபதி சிவம் அவரை மாணவராக கொள்ளுகிறார். பிறகு அந்த மறைஞான சம்பந்தருக்கு அடுத்து உமாபதி சிவம் நான்காம் அவர். அவர் மெய்கண்ட நூல்களிலே எட்டு நூல்களை இயற்றியிருக்கிறார். எட்டு நூல்கள் சிவபிரகாசம், திருவருள் பயன், போற்றி பகுருடை, வினா வெண்பா, கொடிக்கடி, நெஞ்சு விடுதூது, சந்தர்ப்ப நிராகரணம் என்ற எட்டு நூல்கள். அதை இப்போது எத்தனை நூலாயிற்று? மெய்கண்டார் ஒன்று, சிவஞான போதம், பிறகு அருணந்தி சிவம் செய்த நூல்கள் இரண்டு மூன்று, பிறகு மனவாசம் கிரந்தர் செய்த நூல் உண்மை விளக்கம் நான்கு. அந்த நான்கோடு இந்த எட்டு சேர்ந்தால் பன்னிரண்டு. இன்னும் இரண்டு இருக்கிறவை. அந்த இன்ன இரண்டு நூல்கள் மெய்கண்டாருக்கு முன்னே தோன்றியவை, மெய்கண்டார் காலத்துக்கு முன்னே எழுந்தவை. திருவுந்தியார், திருக்களிற்றுப்படியார் என்ற இரண்டு நூல்கள். ஆக இத்தனையும் சேர்ந்து பதினான்கு சாத்திர நூல்கள் என்று வைக்கப்பட்டுள்ளன. இது சுருக்கமான வரலாறு மெய்கண்டார். எனவே சிவஞான போதத்தை அருளினார் மெய்கண்டார். அடுத்து என்ன சொல்ல வேண்டும்? நூலுக்குள்ளே போக வேண்டியதான். முதலாவதாக மங்கள வாழ்த்து. நூல் செய்கின்றவர்கள் முதலிலே இடையூறு வாராமல் இருப்பதற்காக விநாயக பெருமானை துதித்து நூலை தொடங்க வேண்டும் என்பது சைவ சமயத்திலே ஒரு மரபு. நூல் செய்கிறவர்கள் எந்த இடையூறும் தடையும் ஏற்படாத வகையிலே விநாயக பெருமானை வேண்டி துதிக்கின்ற காப்பு செய்யுள்தான் மங்கள வாழ்த்து. அந்த முறையிலே மெய்கண்டார் முதலிலே விநாயக பெருமானை வணங்கி தொடங்குகிறார் நூலை. மெய்கண்டார் எப்படிப்பட்டவர்? இடையூர் யாருக்கு வரும்? மெய்கண்டாருக்கு வருமா? மெய்கண்டாருக்கு இடையூறு வருமா? நம்மை போன்றவர்களுக்கு இடையூறு வருவது இயற்கை. நமக்கு ஏன் இடையூறு வருகிறது? வினையினாலே. நம்முடைய வினையினாலே இடையூறு வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் மெய்கண்டார் வினையெல்லாம் வென்றவர். அவருக்கு இடையூறு திருவருளுக்கே உரியவர். திருவருளுக்கு ஆட்பட்ட, இறைவனுக்கு ஆட்பட்ட மெய்கண்டாருக்கு என்ன துன்பம் வரும்? அவர் ஏன் விநாயகரை துதிக்க வேண்டும், வணங்க வேண்டும், என்ன தேவை என்றால் அவர் தனக்காக இந்த விநாயகர் வணக்கத்தை செய்யவில்லை. இந்த நூலை படிக்கிறவர்கள் முதலிலே அந்த விநாயக பெருமானை துதித்து நூலை தொடங்க வேண்டும் என்று அறிவுறுத்துவதற்காக இந்த மங்கள வாழ்த்தை செய்திருக்கிறார். தனக்காக அல்ல, தன்னுடைய மாணவர்களுக்காக. இந்த நூலை பயில்கின்ற மாணவர்கள் விநாயகரை துதித்து வணங்கி நூலை பயில தொடங்க வேண்டும் என்பதற்காக. கல்லால் நிழல் மலைவு, பிரிக்கிற முறையை கவனித்துக் கொள்ள வேண்டும். கல்லால் நிழல் மலைவு இல்லார், மலைவு இல்லார் அருளிய பொல்லார் இணை மலர் நல்லார் புனைவரே. இதுல விநாயக பெருமானை குறிக்கிற வார்த்தை என்ன இருக்குது? ஒன்றும் காணவே. விநாயகரை தேடி பார்த்தாலும் காணவில்லையே. எங்க இருக்கிறார்? எங்கே ஒளிந்து கொண்டு இருக்கிறார்? பொல்லார், ரொம்ப பொல்லார். விநாயகரை பொல்லார் என்று குறிப்பிடுகிறார். பொல்லார் என்றால் பொல்லாதவர் அல்ல. பொல்லுதல் என்றால், பொல்லுதல் என்றால் உளியினால் செதுக்குதல். கல்லிலே உளியினால் செதுக்குதல் பொல்லுதல் என்ற செயல். இறைவனுடைய உருவங்களை கல்லிலே செதுக்கி உருவாக்குவார்கள். ஆனால் திருவண்ணாமலையில் இருக்கிற அந்த விநாயக பெருமானுடைய திருவுருவம் அப்படி ஒரு சிற்பியினாலே உளி கொண்டு செதுக்கப்பட்டது அல்ல. உளியினால் செதுக்கப்படாதவர், தானே தோன்றியவர், தான் தோன்றி. தான் தோன்றித்தானா என்பது வேற. தான் தோன்றி என்றால் தானே. அதற்கு வடமொழியில சுயம்பு, சுயம்பு மூர்த்தி என்பார்கள். தானாக உருவானவர்